எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் ஹரிகரன். ஈழத்தின் சமூக நீதி வரலாறு, இது இரண்டு பகுதிகளாக நான் பேசலாமென்று இருக்கிறேன். முதல் பகுதி தான் இது. ஈழ விடுதலை போராட்டத்தில் நடக்கக்கூடிய நடந்த அந்த சாதி ஒழிப்பு நடவடிக்கைகள், அது பற்றி எல்லாம் இரண்டாவது பகுதியிலேயும், அதற்கு முன்பு ஈழத்தின் அந்த சாதிய கட்டமைப்புகள் எப்படி இருந்தது, இதுகளை பற்றிய ஒரு உரையாடலாகத்தான் இன்று இருக்கப் போகிறது. தாய் தமிழ் நாட்டுக்கும் தாயகம் ஈழத்துக்கும் இடையிலான அந்த சாதி கட்டமைப்புகள் இருக்குதானே, இரண்டும் ஒன்று அல்ல. தாய் தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அங்கே பாப்பான் இருக்கிறான், பிராமின் காஸ்ட் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள் என்று சொல்லி ஒரு கட்டமைப்பு வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டில் இருக்குது. அது வந்து ஒரு ஒடுக்குமுறை கட்டமைப்பு. அதுக்கு ஒரு 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 விதமான ஒரு தொடர்ச்சியோடு அது வந்து கொண்டே இருக்கிறது. ஆரிய ஊடுருவலில் தொடங்கி என்றெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக அதை பற்றிய தகவல்களையும் உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஈழத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது கிடையாது. ஈழத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு இந்த பார்ப்பனர்கள் பிராமின் கம்யூனிட்டி கிடையாது. ஈழத்தில் அந்த வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலான அந்த ரிஜிட் கட்டமைப்புகள் கிடையாது. ஈழமண்டு எடுத்துக்கொண்டீங்கன்னா, எங்களோட ஒரு 1000-2000 வருடங்களாக அது எப்போதுமே போர்க்களமாகவும் இருந்திருக்கிறது. அது ஒரு நாகரீகத்தின் ஒரு தாயக நிலம் என்ற அடிப்படையில், ஒரு பூர்வகுடி தமிழர்கள ஒரு தாயக நிலம் என்ற அடிப்படையில் அங்கு நாகரீகங்கள், கதிரமலை நாகரீகம், பொம்பரிப்பு, இப்படிப்பட்ட நாகரீகங்கள் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு விஜயன் இந்த ஆக்கிரமிப்பு படை வந்த காலத்தில் இருந்து இன்று வரையில் சிங்கள ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தமிழ் பூர்வக்குடி மக்களுக்கும் இடையிலான அந்த போராட்டம் என்பது தான் வரலாறு நெடுக இருந்து வந்திருக்கு. அப்போ தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் என்ற அந்த சமூக கட்டமைப்புகள் எப்படி இருந்தது என்று நாங்கள் ஆராய வழிக்கிடும்போது, அதோடு இந்த போரும், இந்த போர்களும், இந்த கன்ஃப்ளிக்ட்டும் அதுக்குள்ள சேர்ந்தே தான் பயணிக்கிறது. அதோடு சேர்த்து வர்த்தக துறைமுகங்கள், தமிழ் ஈழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அது சுற்றி வர நீங்கள் பார்த்தீங்கன்னா துறைமுகங்களாகத்தான் இருக்கு. அப்போ எங்களுக்கு வந்து இந்த கடல்வழி பயணங்கள், கடல்வழி வர்த்தகம், இவையெல்லாம் பின்னி பிணைந்த ஒரு வரலாறாகத்தான் தமிழர்களிட வரலாறு கிடக்கிறது, ஈழத்தமிழர்களிட வரலாறு இருக்கிறது. அப்போ ஈழத்தின்ட ஒரு ஃபார்மிடபிள் இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய தராக்கி சிவராம் அவர்கள் இந்த காஸ்ட்டுகளை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறார். குறிப்பாக மிலிட்ரி காஸ்ட்டை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறார். அதாவது சாதியத்தில், சாதிய கட்டமைப்புகள்லேயும் அந்த ஒரு இராணுவத்தன்மை, ஒரு மிலிட்டரிஸ்டிக் பிஹேவியரோடு இயங்கக்கூடிய சில சாதி சமூகங்கள் இருக்கு. அவை வந்து ட்ரெடிஷனலாக இராணுவத்தின் அந்த தமிழர் நாட்டின் இராணுவ கட்டமைப்புகளோடு பயணித்தவர்கள், இல்லை இராணுவ கட்டமைப்பில் தலைமை தாங்கிய தளபதிகள் இவர்கள் அவர்களாக இருந்தவர்கள், ஒரு சாதிய குழுமங்களாக இருந்தார்கள் அல்லவா. அப்போ அவர்களை கிரிமினலைஸ் செய்கிற ஒரு வேலை வந்து கலோனியல் காலத்தில் நடந்தது. பிகாஸ் தேவர் சீன் அஸ் த ட்ரெடிஷனல் மிலிட்ரி ஆஃப் த தமிழ் கண்ட்ரி. அப்போ அதை டீமனைஸ் பண்ணுற அந்த காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெள்ளக்காரன், போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ் வந்தபோது தே டிடன்ட் ஃபேவர் த மிலிட்ரி காஸ்ட், பிகாஸ் த மிலிட்ரி காஸ்ட் ஓ பீப்புள் ஐடென்டிஃபைட் அஸ் த மிலிட்ரி காஸ்ட் வுட் ஸ்டர் அப் அ ரிபெல்லியன், வுட் மிலிட்டரிலி அட்டாக் தெம் என்ற அந்த பயத்தினால் அந்த இராணுவம், இராணுவத்தன்மையோடு இயங்கக்கூடிய அந்த சாதிகளை வந்து ஒரு பக்கம் தாய் தமிழ்நாட்டில் கிரிமினலைஸ் பண்ணார்கள். அதை செய்து கொண்டு இருக்கேக்கிலேயே விவசாயம் செய்யக்கூடிய, கமன் செய்யக்கூடிய அந்த சமூகங்களை பெரிய அளவில் ஊக்குவித்தார்கள். அவர்களுக்கும் குறிப்பாக தாய் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பார்ப்பனர்களுக்கும் வெள்ளாளர்களுக்கும் என்று சொல்லி அப்படி ஒரு கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வெள்ளக்காரன் அவர்களை ஃபேவர் பண்ணுறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஈழத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈழத்தில் பெரும்பாலும் அந்த காஸ்ட் செட்டப்புக்குள்ள கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மிலிட்ரி டெண்டன்சிஸ் அதிகமாக இருந்து கொண்டே வந்திருக்கிறது. அஸ் ஐ செட் பிஃபோர், தமிழ்நாடு மாதிரியான ஒரு ரிஜிட் செட்டப் இல்லை. அப்போ இந்த சாதி என்பது ஃபேர்மாக இல்லை, அது வந்து பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடியதாக இல்லை. எவ்ரிபடி குட் தேர் வாஸ் அ லாட் ஆஃப் அப்வர்ட் சோஷியல் மொபிலிட்டி, சாதிகள் மாறும் தன்மை அதிகமாக இருந்தது என்று கூட நாங்கள் பார்க்கலாம். அப்போ போர்ச்சுகீஸ் டச் காலத்தில் என்ன நடக்குதுன்னா, வெள்ளாளர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு காஸ்ட் கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது, அதாவது ஃபேவர் பண்ணப்படுகிறது. விவசாயிகள் இவர்களை வந்து வெள்ளாளர்கள், மடப்பள்ளி என்று சொல்லப்படுகிற இரண்டு சமூகங்களை வந்து வெள்ளையன் அடையாளப்படுத்துகிறான், அவர்களை வந்து ஊக்குவிக்கிறான். விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதாவது இராணுவ ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடாத, அவங்க அந்த பியூரோக்ராட்டிக் செட்டப்புக்கு வேலை செய்யக்கூடிய காஸ்ட்டுகளை ஐடென்டிஃபை பண்ணி அவையில் எம்பவர் பண்ணுற வேலையை வெள்ளக்காரன் செய்கிறான். அந்த கால பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக இராணுவ ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபட்ட மறவர்கள் எல்லாருமே மெல்ல மெல்ல ஈழத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளாளர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளும் ஒரு விஷயம் நடக்கிறது. இப்போ வன்னியர்கள் இந்த உட்பிரிவுகள் இருக்கட்டும், மறவர்கள் இப்படியாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அந்த காலப்பகுதியில் என்ன நடக்குது, அவர்கள் மெல்ல மெல்ல வெள்ளாளர்களாக, வெள்ளாளர்கள சப்காஸ்டுகளாக அப்படியே மாற வழிக்கெடுகிறீங்க. அப்போ ஒரு அப்வர்ட் சோஷியல் மொபிலிட்டி பெரிய அளவில் நடக்க வழிக்கெடுகிறது. அப்போ இதை வந்து வெள்ளாளைசேஷன் என்று சொல்லலாம். அப்போ இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அதனால தான் ஈழத்தமிழர்கள் பெரும்பாலும் அது வந்து ஒரு வெள்ளாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மையாக பல இடப்பகுதிகளில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த அப்வர்ட் சோஷியல் மொபிலிட்டி. எல்லாருமே அந்த ஒரு அடையாளத்தை பிடிச்சி அதன் அடையாளத்தை ஏந்தி கொண்டு பயணிக்க ஆரம்பிக்கிறது என்பது நடக்கிறது. அப்போ அது ஒரு ரிஜிட்டாக இல்லை, பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்றதை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதன் பின்னர் வெள்ளையன் காலத்தில் ஆறுமுக நாவலர் என்ற ஒருவர் வருகிறார். அவர் வந்து அவர்தான் உண்மைக்குமே இந்த வெள்ளாள அந்த சிந்தனை முறையை பெரிய அளவில் நிறுவனமயமாக்கினார் என்று கூட சொல்லலாம். சைவ மீட்சிக்காக பேசியவர் தான் அவர், அதில் மாற்று கருத்தில்லை. அவர் மீது அவருக்கு ஒரு சாதியவாத பார்வை இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாரி. அப்போ அவர் என்ன செய்கிறாரண்டா, அவர் குறிப்பாக தமிழர்கள் என்ற இந்த வழிபாட்டு முறைக்குள்ள சாதியத்தை பெரிய அளவில் கொண்டு வரார். வெள்ளாள ஆதிக்கம் என நிலையை உள்ளுக்குள்ள திணிக்கிறார். அதுவரை காலமும் நாட்டார் தெய்வங்களையும் எனது முன்னோர் வழிபாடு, இயற்கை வழிபாடு, இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தொன்மை மிக்க ஒரு பழங்குடி மரபோடு தொடர்புடைய ஒரு வழிபாட்டு மரபை பின்பற்றி வந்த ஈழத்தமிழர்கள் ஆறுமுக நாவலரின் வருகையின் பின்னர் ஒரு சமஸ்கிருதமயமாக்கலுக்குள்ள ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ எங்களோட கண்ணகி வழிபாட்டை விட்டு நாங்கள் விலகிறோம், கண்ணகிய சமண தெய்வம் என்று தூக்கி எறியும் ஒரு வேலையை செய்கிறார். வெள்ளாளர்கள் தான் அந்த ஆதிக்க சாதியாக ஒரு நிறுவுற வேலையை செய்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். அவர்களுக்கு கல்வி கொடுக்க மறுக்கிறார். வெள்ளாளர்களுக்கு மட்டும்தான் கல்வி போய் சேர வேண்டும் என்கிறார். கோயில்களில் அவர்கள் நுழைய விடாமல் செய்யும் வேலைகளை செய்கிறார். பார்ப்பனர்களை ஈழத்தின் கோயில்களுக்குள் கொண்டு வரும் வேலையை செய்கிறார். அதுவரை ஈழத்தின் வழிபாட்டு தலங்கள் நிறையவற்றில் பூசை செய்யபவர்களாக இருந்த மீனவர் சமூக பூசாரிகளாகட்டும், இவர்களை எல்லாம் வெளியேற்றும் வேலையும் இந்த சமஸ்கிருதமயமாக்கல் நடவடிக்கையெல்லாம் ஆறுமுக நாவலர் வந்த பின்னர் துரிதப்படுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே காலப்பகுதியில் அரசியல் ரீதியாக பொன்னம்பலம் குமாரசுவாமி குடும்பம் என்பது குறிப்பாக இந்த சைவ வெள்ளாள கட்டமைப்புன்ற ஒரு அரசியல் முகமாக ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1822 இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1900 வரைக்கும் அவையிலிருந்த அந்த ஒரு அவையிலிருந்த அந்த அந்தாக்கள்ன்ற ஒரு அதிகாரம் கொஞ்சம் இருந்த அந்த குடும்பத்தின் ஒரு என்ன சொல்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே தமிழ் அரசியல் இருந்தது என்று கூட சொல்லலாம். அப்போ இந்த பொன்னம்பலம் குமாரசுவாமி குடும்பம் அதுக்குள்ளே வருகிறது பிக்சருக்குள்ளே. அவர்களுக்குள்ள அந்த ஒரு ஆதிக்க சாதி மனநிலை பண்புகள் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ யாழ்ப்பாணத்தின வரலாறு என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாண்டா, ஈழத்தின வரலாறு என்று எடுத்து பார்த்தீங்கன்னாண்டா, இவர்கள் எல்லாருமே ஆறுமுக நாவலர் பொன்னம்பலம் ராமநாதன் மற்றது பொன்னம்பலம் அந்த குமாரசுவாமி குடும்பம் அந்த குடும்பத்தோடு மட்டுமே நின்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு இவங்க வாரதே இல்லை, ட்ராவல் பண்ணுறதே இல்லை. தட் இஸ் அன் இன்ஜஸ்டிஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈழம். ஏன் தெரியுமா? ஆறுமுக நாவலர் எஸ் அவர் ஒரு காஸ்டிஸ்டாக தான் இருந்தவர், அவர் ஒரு சாதியவாதி, மாற்று கருத்தில்லை. பொன்னம்பலம் குமாரசுவாமி ஃபேமிலி அவர்கள் வந்து ஒரு ஆதிக்க சாதி மனநிலையில் இருந்து இயங்கியவர்கள் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. இது எல்லாம் இருக்க இன்னொரு பக்கத்தில் எங்களோட மக்கள் என்ற வரலாறு என்று ஒன்று இருக்கு. ஈழத்தமிழர்களின் வரலாறு வந்து ஆறுமுக நாவலரிடமும் பொன்னம்பலம் குமாரசுவாமி குடும்பத்திடமும் எழுதி கொடுக்கப்படவில்லை. எங்களோட ஒட்டுமொத்த வரலாறுக்கும் அவர்கள் மட்டுமே அத்தாரிட்டி கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலப்பகுதியில் தமிழ் சமூகமானது அடிமைகளாகவும் குடிமைகளாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. வெள்ளக்காரன் ஆட்சியில் குறிப்பாக உள்ளாந்தர் இவர்கள் அந்த காலப்பகுதியில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, பரங்கியர் காலப்பகுதியில் கடிமைகள் குடிமைகள் என்று தமிழர்கள் வகைப்படுத்தப்பட்டு ஒரு விதமான அந்த சாதிய ரீதியாக இவர்கள் அடிமைகள், இவர்கள் குடிமைகள், இவர்கள் வீடுகளுக்குள்ள வரலாம், இவர்கள் வந்து வெளியில் தான் வேலை செய்ய வேண்டும் மாண்ட மாதிரியான மிக கொடிய ஒரு நடைமுறை இருந்தது. ஸ்லேவரி, இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஸ்லேவரி, அடிமைகளாக மக்களை விற்கும் ஒரு கூத்தெல்லாம் இருந்தது. இந்த விஷயத்தில் இருந்து ஆறுமுகம் பிள்ளை என்று சொல்லப்படுகிற ஒரு அரசியல்வாதி தான் முதல் அரசியல்வாதியாக இருந்தார். கேட் முதலியார் என்று சொல்லப்படுகிற ஆறுமுகம் பிள்ளை என்றவர், அவர் வந்து ஈழத்தமிழர்கள்னா முதல் அரசியல் பிரதிநிதியாக அடையாளப்படுத்தப்படுகிறார். அவரும் ஒரு ஆதிக்க சாதி பின்னணியிலிருந்து வந்தவர் தான். அவர் தான் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள்னா முதல் அரசியல் பிரதிநிதியாக இலங்கையில் அந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்துக்கு ஒத்த ஒரு சிஸ்டத்தை வந்து வெள்ளையன் கொண்டு வரும்போது அவரைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அவர் வருகிறார். அவர் வந்து அவர் உடனடியாக அவற்றை அந்த அரசியல் பணி என்றதை ஆரம்பிக்கும் போது அடிமை குடிமை என்ற அந்த முறைமையை ஒழிக்கிறதுக்குரிய, அது தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அதை ஒழிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் பிறகு அவர் தான் அதுக்கான பிரச்சாரத்தை தொடங்கி அதை ஒரு பெரிய ஒரு இயக்கமாக இலங்கை முழுக்கவும் இந்த அடிமை குடிமை முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஆறுமுகம் பிள்ளை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்ஃபேக்ட் இவாஸ் த ஃபஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறது. ஈழத்தமிழர் என்ன முதல் அரசியல் பிரதிநிதியாக அடையாளப்படக்கூடியவர் வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் செய்கிறார். பிறகு அவர் மறைந்து ஒரு சில வருடங்களுக்கு பிறகு 1844 அந்த அடிமை குடிமை முறைமை என்ற அந்த விஷயம் வந்து ஒழிக்கப்படுகிறது, அபாலிஷ் பண்ணப்படுகிறது. 1850s பிறகு தான் அது பெரிய அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த ஸ்லேவரி, இந்த அடிமை குடிமை முறைமை என்பது ஈழத்தில் அபாலிஷ்டாக இருக்க ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால் சாதி ஒழிஞ்சிட்டேன்னு சொல்லல, இந்த ஸ்லேவரி என்ற அந்த டெண்டன்சியிலிருந்து வெளியே வருகிறது இந்த சாதியம். அதற்கு பிறகு சமூக ரீதியாக தீண்டாமை இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. ஸோ 1844 அந்த பகுதியிலேயே, அந்த காலப்பகுதியிலே இருந்தே ஈழத்தில் லெட் வி கேன் சே தட் காஸ்ட்டுக்கு எதிரான ஒரு ஆட்டிடியூட் ஈழத்தமிழர்கள் மத்தியில் படித்தவர்கள் மத்தியிலேயும் பெரிய அளவில் அது ரூட்டடாக வெளிக்கிடுகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது 1844. அதுக்கு பிறகு எஸ் ஐ செட் ஆறுமுக நாவலர் மற்றது பொன்னம்பலம் குமாரசுவாமி ஃபேமிலி இவர்கள பிடிக்குள்ளே எல்லாம் போயிட்டு அதுக்கு பிறகு 1910 வருகிறோம். 1910 இந்த காலப்பகுதியில் வி கேன் சி மெல்ல மெல்ல அந்த பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. சைவர்களாக தமிழர்கள் ஒருங்கிணைய ஆரம்பிக்கிறீனம், அரசியல் பேச ஆரம்பிக்கிறீனம், ஒரு புது ஜெனரேஷன் படிப்பறிவு பெற்று வருகிறது. அதாவது படிப்பறிவு இன் த சென்ஸ் ஆங்கே படிப்பறிவு என்று சொல்ல முடியாது, அவர்கள் வந்து கூடுதலாக வோக்கலாகிறீனும் அவையில் வந்து பேச ஆரம்பிக்கிறீனும் அரசியல் பேச ஆரம்பிக்கிறீனும். ஏன்னா அதுவரை காலமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டர்பியூலன்ஸ் பீரியடாக தான் இருந்தது. அந்த கலோனியல் அந்த ஒரு போர் இப்படி அப்படி இருந்துட்டு பிறகு ஒரு தலைமுறை அந்த டர்பியூலன்ஸ் பீரியட்லேருந்து வெளியில் வரும்போது தே ஆர் பிகமிங் வோக்கல் அண்ட் பொலிட்டிக்கலி அவங்க வந்து கதைக்கு வலிக்கிறாங்க. ஸோ 1910 வருகிறது. 1910 என்ன நடக்குதுண்டா, இதன் ரிசல்ட்டாக முதல் முறையாக ஒடுக்கப்பட்ட மக்களும் படிப்பறிவு பெற்று அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களும் அரசியல் வழிக்குள்ளே நுழைய வழிக்கிடுகிறார்கள். இந்த படிப்பறிவு பெற்று என்று சொல்லும்போது அதில் கூடுதலாக இந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் மிஷனரிஸ் இவர்களின் அந்த ஆக்ஷனையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ 1910 ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. வட்டுக்கோட்டை ஜஃப்னா காலேஜில் ஜேக்கப் என்ற ஒரு இளைஞரை சேர்க்கிறதுக்குரிய நடவடிக்கை நடக்கிறது. அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தை சேர்ந்தவர். அவரை வந்து அந்த காலேஜில் சேர்றதுக்கு முயற்சி நடக்குது. அவர்கிட்ட அப்பா அந்த காலேஜில் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார். அப்போ அவர் சேர்க்க ஒன்றும் மண்டு விரும்பினார். அவர்கிட்ட மானை சேர்க்கும் போது அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்திலேருந்து வந்தபடினால அந்த ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்கள பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாம் அதை கடுமையாக எதிர்த்த அப்போ எதிர்த்த போது வட்டுக்கோட்டை ஜெஃப்னா காலேஜ் அந்த டைம் நிர்வகித்து கொண்டிருந்த ஃபாதர் பிக்னல் அதை வன்மையாக கண்டித்து, ஜேக்கப் இந்த பாடசாலையில் தான் படிப்பார், உங்கள் இந்த கல்லூரியில் தான் படிப்பார், உங்களுக்கு அதில் சிக்கல் இருந்தால் நீங்கள் வேறு கல்லூரிக்கு போயிடலாம் என்று சொல்லி ஃபேமாக இருந்தார். இது 1910 நடந்தது. அப்போ இட் வாஸ் அ வெரி சென்சேஷனல் ஸ்டோரி அண்ட் இட் கோட் தி ஐஸ் ஆஃப் அ லாட் ஆஃப் பீப்புள் என்று சொல்லலாம் அந்த காலப்பகுதியில். ஸோ தட் வாஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அந்த ஆட்டிடியூட்ஸ் மாறுறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது 1910. அதே காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இலங்கை தொழிலாளர் சங்கம் என்ற ஒரு சங்கம் வந்து ஏபி தம்பையா ஏகே செல்லையா என்ற இருவரால் ஆரம்பிக்கப்படுகிறது. வட இலங்கை தொழிலாளர் சங்கம், நார்தர்ன் லேபரர்ஸ் யூனியன் என்று வைப்போமே, என்று ஒன்று 1910 தொடங்கப்படுகிறது ஏபி தம்பையா ஏகே செல்லையா என்ற இருவரால். இந்த தொழிலாளர் சங்கத்துக்குள்ள சுருட்டு தொழிலாளர்கள், வண்டி தொழிலாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள், சீவல் தொழிலாளர்கள், சவளை தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து அதில் மெம்பர்ஸாக சேர்ந்து கொண்டவன். அப்போ இந்த தொழிலாளர் சங்கத்தின் ஊடாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தொழிலின் அடிப்படையில் தானே அந்த சாதி அடையாளங்கள் ஒட்டி கொண்டிருந்தது, ஈழத்தில் பிறப்பின் அடிப்படையில் அல்ல. அப்போ இவர்கள் எல்லாம் இந்த தொழிற்சங்கங்களின் ஊடாக எம்பவர்டாக வெளிக்கிறீனம் அவையில பொலிட்டிக்ஸை பேசக்கூடிய ஒரு சங்கமாக தே ஆர்கனைசிங். அப்போ இந்த சங்கம் வந்து சமரசவாதி என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தது. அதில் ரெண்டு பக்கம் தமிழிலையும் ரெண்டு பக்கம் ஆங்கிலத்திலையும் அந்த பத்திரிக்கை பப்ளிகேஷன் நடத்தப்பட்டு வந்தது. இது 1910. இதே காலப்பகுதியில் தான் தமிழ்நாட்டில் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை நடத்தி கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அயோத்திதாச பண்டிதர் தமிழ்நாட்டில் தீவிரமாக சாதி ஒழிப்புக்காக எல்லாம் எங்கள் ஹீ வாஸ் த பயனியர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதருக்கு பின்னர் தான் இதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு எல்லாம் முன்பே அயோத்திதாச பண்டிதர் தான் தொடங்கி வைத்தார் சாதி ஒழிப்பு பற்றி பேசுவது என்று கூட சொல்லலாம். அப்போ அவருடைய அந்த பத்திரிகையும் அங்கே நடந்து கொண்டிருந்த அதே காலப்பகுதியில் வட இலங்கை தொழிலாளர் சங்கமும் சமரசவாதி என்ற ஒரு பத்திரிகை எடுத்து அதில் சாதி ஒழிப்பு பற்றி எல்லாமே தீவிரமாக பேசி வந்தார்கள். அது ஒரு கொஞ்ச காலம்தான் அந்த சங்கம் இருந்தது. பிறகு அந்த சங்கம் முழுக்க முழுக்க சீவல் தொழிலாளர்கள் இந்த கட்டுப்பாட்டுக்களை வந்து அவர்கள் தான் கூடுதலாக அதை இயக்கி கொண்டு இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது 1910 நடந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் காந்தியன் மூமெண்ட் வந்து பெரிய அளவில் அந்த சவுத் ஏஷியா முழுவதும் பரவ வலிக்கிடும் போது ஈழத்திலையும் அதன் மீது ஈர்ப்பு கொண்ட ஒரு இளம் சமுதாயம் இளைஞர்கள் யாழ் இளைஞர் காங்கிரஸை உருவாக்குறினும் அதை வந்து ஹாண்டி பேரின்ப நாயகம் ஐயாவும் சி சுப்பிரமணியம் ஐயாவும் யாழ் இளைஞர் காங்கிரஸை உருவாக்குறினும் ஈழத்து இளைஞர்கள முதல் பெரும் கட்டமைப்பாக ஒரு முன்னெடுப்பாக இந்த அமைப்பு இருந்தது. இலங்கையின் சுதந்திரத்துக்கான முதல் பிரகடனம் த ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சிலோன் அதை வந்து செய்தது ஜெஃப்னா யூத் காங்கிரஸ் யாழ் இளைஞர் காங்கிரஸ் தான். அப்போ அந்த காங்கிரஸ் வந்து ஒரு செக்யூலர் காஸ்ட்லெஸ் சொசைட்டி ஆக சிலோன் சொசைட்டி இருக்க வேண்டும் என்று அவங்களோட ஒரு கோலாக ஒரு விஷனாக அது இருந்தது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ டெக்னிக்கலி ஈழத்தமிழர்கள ஃபஸ்ட் சிவில் சொசைட்டி ரிப்ரசன்டட் கேதரிங்காக ஒரு குரூப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸ்ன்ற ஒரு ஃபோர்மேஷனாக இருந்தது ஜெஃப்னா யூத் காங்கிரஸ் தான். அது இண்டிபெண்டன்ஸுக்காக ஃபைட் பண்ணது மட்டுமல்லாமல் காஸ்ட் அபாலிஷ்மெண்ட்டுக்காகவும் ஒர்க்கர்ஸ் ரைட்டுக்காகவும் பெரிய அளவில் போராடிய ஒரு அமைப்பாக அது இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ 1924 டிசம்பர் 29, 30, 31 வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்த ரிஜ்வே மண்டபத்தில் வந்து யாழ் இளைஞர் காங்கிரஸ்ன முதல் மாநாடு நடந்தது. இந்த முதல் மாநாட்டில் வந்து 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த 10 ரெசல்யூஷன்ஸ் எடுத்து வந்த ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸில் அந்த 10 தீர்மானங்களில் 3வது தீர்மானமாக இருந்தது தீண்டாமை ஒழிப்பும் சாதி ஒழிப்பும் தான். இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது, அதாவது அவையில் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இமேஜின் 1924 ஈழத்தமிழர்கள்ன்ற ஜெஃப்னாண்ட யூத் காங்கிரஸ் சொல்லி அதில் கிழக்கை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள், ஒட்டுமொத்த ஈழத்தை சேர்ந்த இளைஞர்களும் அதில் வந்து கலந்து கொண்டார்கள். அப்போ அந்த கூட்டத்தில், அந்த முதல் மாநாட்டில் 3வது ரெசல்யூஷன் வந்து சாதி ஒழிக்கப்பட வேண்டும், தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான் 3வது இம்பார்ட்டன்ட் ரெசல்யூஷனாக இருந்தது. அது அந்த ரெசல்யூஷனை கொண்டு வரும்போது அந்த கூட்டத்தில் இருந்த வி குமாரசாமி என்று சொல்கிற ஒரு சாதியவாரி, ஒரு காஸ்டிஸ்ட் பிரிக் என்ன செய்கிறாருண்டா, நீங்கள் எல்லாம் சாதி ஒழிப்பென்றெல்லாம் தீர்மானம் கொண்டு வருகிறீர்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட நபருண்ட வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் தேநீர் குடிப்பீர்களா என்று சவால் விட்டு சிரித்தார். சரிதானே, அப்படி அவர் சவால் விட்டு சிரித்த உடனே அந்த அங்கே கூடியிருந்த யாழ் இளைஞர் காங்கிரஸ் அந்த சவாலை ஏற்று அந்த மாநாடு முடிந்த கையோடு ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று அடையாளப்படக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தின் அந்த இடங்களுக்கெல்லாம் போய் அவர்கள் தேநீர் அருந்தி அது ஒரு பெரிய ஒரு மூக்குடைப்பாக போனது அந்த ஆதிக்க சாதியவாதிக்கு. என்னடா தேநீர் குடிக்கிறதெல்லாம் ஒரு புரட்சியான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்ற வரைக்கும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை தீண்டாமை தேநீர் கடைகளில் தொடர்வதையும் நாங்கள் தாய் தமிழ்நாட்டில் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இரட்டை குவளை முறைமை என்பது இன்று வரை இருக்குது சில இடங்களில் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக தான் இருக்கு. அப்போ அந்த காலப்பகுதியில் சாதியவாதம் நார்மலைஸ்டாக இருந்த காலப்பகுதியில் ஒரு யங் க்ரௌட் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறது சாதாரணமான விடயம் இல்லை. ஸோ அதை செய்து காட்டினவ. அப்போ இவ்வாறாக நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த காலப்பகுதியில் இருந்தது. அதையெல்லாம் எதிர்த்து யாழ் இளைஞர் காங்கிரஸ் தீவிரமாக சாதி ஒழிப்பு இண்டிபெண்டன்ஸுக்காக எல்லாம் குரல் கொடுத்து வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதற்கு பிறகு 16 July 1927, சரி 1927 3 வருடங்களுக்கு பிறகு, யாழ் இளைஞர் காங்கிரஸ் உருவாகி 3 வருடங்களுக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களாலேயே ஒரு தனி அமைப்பு உருவாக்கப்பட்டது. சரிதானே, அந்த ஒரு தனி அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்புன்ற பெயர் ஒடுக்கப்படும் தமிழ் ஊழியர்கள் சங்கம். இந்த சங்கம் வந்து என்ன நடக்குதுண்டா, யாழ் இளைஞர் காங்கிரஸோடு இணைந்து செயல்பட்ட ஒரு சங்கமாக இருந்தது. அப்போ நீங்கள் ஒன்று ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ ஜெஃப்னா யூத் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது 1924 அந்த பீரியடில். அதுக்கு பிறகு 1927 ஒடுக்கப்பட்ட மக்கள், த ஒப்ரஸ்ட் காஸ்ட் தெம்செல்ஸ் காட் டுகெதர், அவையிலே சேர்ந்து தாங்களும் ஒரு அமைப்பு உருவாக்கினாங்க. பட் அந்த அமைப்பு யாழ் இளைஞர் காங்கிரஸோடு இணைந்து செயல்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இருந்தது. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் தே ஹேட் அ வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். சரிதானே, அப்போ அவர்கள் இரண்டு அமைப்புகளும் பிறகு இணைந்து நிறைய போராட்டங்கள் நடத்தினார்கள். அப்போ யாழ் இளைஞர் காங்கிரஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஆதிக்க சாதியினரும் இருந்தார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே இருந்தார்கள், கலெக்டிவாக தான் இருந்தவர். பட் ஸ்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சில இடங்களில் தனித்துவ ரெப்ரசன்டேஷன் தேவைப்பட்டது. பிகாஸ் தேவ ஆப்ரஸ்ட். அப்போ அவையில் தங்களை கொண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி கொண்டவ, அந்த சங்கத்தோடு யாழ் இளைஞர் காங்கிரஸும் இணைந்து செயல்பட்டு. ஸோ தே அண்டர்ஸ்டுட் த வேல்யூ ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அட் தட் டைம். இப்போ இது வந்து நீங்கள் திராவிட இயக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்காது. திராவிட இயக்கம் பெரும்பாலும் இடைநிலை சாதியர் சாதியத்தைச் சேர்ந்தவர்கள கட்டுப்பாட்டில் தான் அன்று தொடக்கம் இன்று வரை இருந்தது. ஆனால் யாழ் இளைஞர் காங்கிரஸ் என்ன செய்ததுண்டா, ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைமை தாங்கும் இயக்கங்களோடு இணைந்து செயல்பட ஆரம்பித்தது. அப்போ அவர்களுக்கும் அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஸோ ஜெஃப்னா யூத் காங்கிரஸ் டிடன்ட் அப்ரோப்ரியேட் தேர் ஹிஸ்ட்ரி ஓர் தேர் ரெப்ரசன்டேஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போ அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ ஒரு ஒரு விதமான டீசென்ட்ரலைஸ்ட் முறையில் வந்து நிறைய போராட்டங்கள் நடந்தது. இந்த ஒடுக்கப்படும் தமிழ் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவராக நெவின் செல்லத்துறையும் இணைச் செயலாளராக ஜோல் போல் என்று சொல்லப்படக்கூடிய தலைவரும் டி ஜேம்ஸும் இருந்தார்கள். இதில் டி ஜேம்ஸ், ஜோல் போல் ஐயா போன்றவர்கள் யாழ் இளைஞர் காங்கிரஸிலும் பதவியில் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்றவையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தைச் சேர்ந்து வந்து இலையிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் தனியே இந்த அமைப்புகளையும் செயலாளர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் தேவர் ஆல்சோ ஹோல்டிங் பொசிஷன்ஸ் இன் ஜெஃப்னா யூத் காங்கிரஸ். அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு 1927 காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவுண்ட இண்டிபெண்டன்ஸுக்காக நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிளை நடத்தின மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பவர் ஈழத்துக்கு வருகிறார். 1927 ஈழத்துக்கு வருகிறார். அப்போ அவர் ஈழத்துக்கு வரும்போது யாழ் இளைஞர் காங்கிரஸ் நிறைய சாதியவாதிகளை எதிர்த்து அவர்கள் வந்து வரவேற்புக்கு ஒழுங்கு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஏனெண்டா ரிமெம்பர், யாழ் இளைஞர் காங்கிரஸ் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிக்க சாதியினர் எல்லாருமே இணைந்து செயல்படக்கூடிய, தமிழர்களாக ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தது. அப்போ காந்தி வரும்போது மேடை அமைத்து அவரை வரவேற்கிறதாகட்டும், அவரை வந்து அந்தந்த நிகழ்வுகளை நடத்துவதாகட்டும், இது ஒட்டுமொத்த தமிழினமும் இணைந்து எல்லா சமூக பின்னணியில் இருக்கிறவர்களும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதை யாழ் இளைஞர் காங்கிரஸ் செய்யும்போது எல்லாருமே அந்த மேடையில் இருப்பார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. இது சாதியவாதிகளுக்கு பொறுக்கவில்லை. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், மேடைகளை கொளுத்துவது, கல்லெறிவது போன்ற வேலைகளை எல்லாம் செய்தார்கள். அந்த எதிர்ப்பை எல்லாம் மீறித்தான் யாழ் இளைஞர் காங்கிரஸ் காந்தியின் வருகைக்கான ஆயத்த பணிகளை செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் சொல்ல வருகிறேன். அவரை வரவேற்க, காந்தியை வரவேற்க போடப்பட்ட மேடையை சாதியவாதிகள் கொளுத்தி விட்டார்கள். ஏன்னா அந்த மேடையில் ஒடுக்கப்பட்ட மக்களும் நிற்பார்கள் என்ற காரணத்துக்காக அவர்கள் கொளுத்தி அதே இடத்துல திருப்பி ஜோயல் போல் ஐயா வந்து அதே மேடையை திருப்பி அமைத்து திருப்பி அந்த காந்தியின் வருகைக்கு அந்த வரவேற்பு நிகழ்வுகளை நடத்தி காட்டினவை யாழ் இளைஞர் காங்கிரஸ் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இட் இஸ் நாட் அ ஈஸி திங் டு டூ. ஏன்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டொமினன்ட் காஸ்ட் வந்து நம்பர்ஸில் லாஜாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் இப்போ. அப்போ அந்த ஒரு காலப்பகுதியில் அவர்களின் காஸ்டிஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக இயங்கி வருவது என்பது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அப்போ அதையும் மீறி அவங்க இந்த காஸ்டிஸ்ட் என்ன ஸ்கம் பேக்ஸ் ஆப்ரஸர்ஸ்ன்ற அந்த வயலன்ஸை எல்லாம் எதிர்கொண்டு கூட யாழ் இளைஞர் காங்கிரஸ் அந்த நேரத்தில் காந்தியின் வருகைக்கு ஆனந்த வேலைகளை செய்தார் என்பது முக்கியமானது. அதுக்கு பிறகு 1928 ஒடுக்கப்பட்ட தமிழ் ஊழியர் சங்கத்தில் தலைவர் செல்லத்துறையும் மற்றது யாழ் இளைஞர் காங்கிரஸின் தலைவராக இருந்த ஆண்டி பேரின்ப நாயகம் ஐயாவும் இணைந்து உடுவில் பெண்கள் பாடசாலையில் சம ஆசனம் சம போசனம் இயக்கத்தை தொடங்கினவர். அது என்ன சம ஆசனம் சம போசன இயக்கம்? இப்போ மக்கள் எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களோ ஆதிக்க சாதியினரோ எவனோ இவனோ அவனோ எல்லாருமே சமம்தான், நாங்கள் எல்லாம் தமிழர்கள் மனிதர்கள், எல்லாருமே சமமாக இருந்து உணவருந்துவது என்பதே அந்த காலத்தில் தீண்டாமை இவை எல்லாம் தலை விரித்தாடி அந்த காலத்தில் கடினமாக இருந்தது. அப்போ அந்த சமத்துவத்தை பேணுவதற்காக சம ஆசனம் சம போசனம் என்று சொல்லி ஒரு இயக்கத்தையே உருவாக்கினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த இயக்கத்தை பற்றி நிறைய நக்கல் அடித்து விமர்சனம் செய்பவர்கள் இன்று இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இயக்கத்தை தொடங்கியது ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு சங்கமாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் தொழிலாளர் சங்கம்தான். யாழ் இளைஞர் காங்கிரஸோடு சேர்ந்து செய்த ஒரு முன்னெடுப்பு தான் அந்த சம ஆசன சம போசன இயக்கம் என்பது நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இந்த இயக்கம் என்ன செய்தது, இந்த சம ஆசன சம போசனம் வந்து பாடசாலைகளில் எந்த சாதியினராக இருந்தாலும் சமமாக இருந்து பயில வேண்டும், உணவருந்த வேண்டும், இந்தந்த காஸ்ட் செக்ரிகேஷன் அங்கே நடக்கக்கூடாது என்பதை தீவிரமாக பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கு பிறகு 1930 இந்த இயக்கம் தொடங்கி 2 டொனமோர் ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் சம ஆசனம் சம போசனம் சட்டமாக்கப்பட்டது. இட் வாஸ் லெஜிஸ்லேட்டட். ஸோ தட் வாஸ் அ பிக் சக்ஸஸ் ஃபார் தெம் என்று கூட சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1929 வரும். 1929 காங்கேசன் துறையில் யாழ் இளைஞர் காங்கிரஸின் 5வது மாநாடு நடந்தது. 5th கான்ஃபரன்ஸ் நடந்தது ஜெஃப்னா யூத் காங்கிரஸ். இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்த்தென்றர் வி கல்யாண சுந்தரனார் அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களும் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஈழத்தமிழர்கள் சாதிகளை கடந்து ஒருங்கிணைந்த பல சந்தர்ப்பங்களில் இதுவும் ஒன்று என்று கூட சொல்லலாம். ஒரு வெரி ஹிஸ்டாரிக் மூமெண்ட் என்று சொல்லலாம். இலங்கை முழுவதும் உள்ள ஊடகங்கள் அந்த மாநாட்டை ஒரு புரட்சிகர நடவடிக்கையாகவே பார்த்திருந்தார்கள். இந்த மாநாட்டில் பல எதிர்ப்புகளை மீறி சம ஆசன சமபோசனம் எனும் தீண்டாமைக்கு எதிரான நடவடிக்கையை இளைஞர் காங்கிரஸ் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி காட்டியதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அந்த மாநாடு என்பது ஒரு கேதரிங் ஆஃப் பீப்புள், ஒரு கேதரிங் ஆஃப் பீப்புள். அதில் வந்து அதுவரை காலமும் சாதி சாதியாக பிரிந்திருந்த மக்கள் கூட்டம் 1929 பொது வழியில் சாதிகளை கடந்து ஒன்றாக ஒருங்கிணைந்தது என்பது அதில் நடந்தது. 1929 காங்கேசந்துறையில் நடந்தது. ஒரு ஹிஸ்டாரிக் இவெண்ட்டாக மாறியது. என்டயர் ஐலண்டில் இருந்த எல்லா மீடியாவையும் அதை கவர் பண்ணது. பிகாஸ் தே வர் ஆல் வெரி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஷாக் டு சி சச் எ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பனிங் என்று கூட சொல்லலாம். அந்த மாநாட்டு இறுதியில் ஒரு நிர்வாக குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டது. அதில் ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்த ஜோல் போல் ஐயா என்ற சமூக செயற்பாட்டாளர் அந்த ஐயாவும் அதில் தெரிவு செய்யப்பட்டிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ஸோ அதில் அந்த கன்ஃபரன்ஸ்லேயும் சம ஆசன சமபோசன அந்த நடவடிக்கை 1929 நடக்குது. இது எல்லாமே பெரிய அளவில் ஹைலைட் ஆகுது மீடியாவில். அதுக்கு பிறகு 1930 அது ஒரு சட்டமாக்கப்பட்டது என்பது கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு 1930 நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நடந்தது, அதில் வந்து இந்த சம ஆசன சமபோசன சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு அதனை இம்ப்ளிமெண்டேஷனை வலியுறுத்தும் விதமாக 1930 நிறைய நடவடிக்கையில் யாழ் இளைஞர் காங்கிரஸ் ஈடுபட்டது. அதன் 6வது மாநாட்டில் வந்து சாதியவாதிகள் வந்து நிறைய குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி எடுத்தார்கள். அது எல்லாத்தையுமே மீறி அந்த ஆண்டும் சம ஆசன சமபோசன நிகழ்வுகள் எல்லாம் கூட யாழ் இளைஞர் காங்கிரஸ் நடத்தி காட்டியது. அதற்கு பிறகு 1933 இன்னொரு சங்கம் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, யாழ் இளைஞர் காங்கிரஸ் சங்கங்களை உருவாக்கி, ஒவ்வொரு யாழ் இளைஞர் காங்கிரஸும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் திண்ட அந்த சங்கமும் சேர்ந்து டிஃப்ரெண்ட் சங்கங்களை உருவாக்கி போராட்டங்களை முன்னெடுத்தவர். ஸோ அந்த சங்கங்கள் உருவாக்கப்படுவது இப்போ திராவிட சங்கம், இந்த சங்கம், அந்த சங்கம் என்று உருவாக்குறது இல்லை. அவர்கள் சங்கங்களை அந்த பர்பஸுக்காக உருவாக்குவினும். இப்போ சம ஆசன சமபோசனத்துக்கு அதுக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்குவினும். அதே மாதிரி கல் இறக்கும் தொழிலாளர்களுக்கான சங்கம் ஒன்று 1933 உருவாக்கப்பட்டது. இது வந்து ஏவி தம்பையா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இது வந்து தவறணை குத்தகை முறையின்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தான் இந்த சங்கத்தின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. பிகாஸ் அங்கே டொடி அந்த விஷயங்களில் வந்து அந்த டவர்ன்ஸ் என்ற ஒரு சிஸ்டம் இருந்தது. அப்போ அந்த டொடி இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த டவர்ன் சிஸ்டத்தின் ஊடாகத்தான் அது ஒரு பெரிய ஒரு இக்கனாமிக் பவர் ஹவுஸாக இருந்தது. அது நிறைய இடங்களில் ஆதிக்க சாதியினர் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தது. ஸோ தே ஹட் டு கம் அப் வித் அ டிஃப்ரெண்ட் மெஷர் டு அட்ரஸ் இட். அண்ட் அதில் ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்றால் அந்த ஒரு மரவரி சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அப்போ இந்த கல்லிறக்கும் சங்கம், தொழிலாளர் சங்கத்தின் ஊடாக அதுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இதன் பிரச்சாரம் இது ஆரம்பிக்கப்பட்ட பிறகு 1933 இந்த சங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு 1936 சட்டசபை உறுப்பினராக இருந்த எஸ் நடேசன் என்றவர் மரவரி சட்டம் வேண்டுமென்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அது சட்டமாக்கப்பட்டு 1937 அது அமுல்படுத்தப்பட்டது. ட்ரீ டாக்ஸ் சிஸ்டம் அமுல்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது 1937. இந்த ட்ரீ டாக்ஸ் சிஸ்டம் வந்த பிறகு டொடி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த இக்கனமிக் அப்லிஃப்மெண்ட் என்பது இந்த ட்ரீ டாக்ஸ் சிஸ்டத்தின் ஊடாகத்தான் நடந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய முன்னேற்றங்களை அதன் ஊடாக பெறக்கூடியதாக இருந்தது, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த ட்ரீ டாக்ஸ் சிஸ்டமும் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் என்று சொல்லலாம். இது வந்து 1937 நடந்தது 1937ல், அது சட்டமாக்கப்பட்டது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கல்வி ரீதியாக மற்றது இந்த தீண்டாமை ஒழிப்பு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் நடந்த பிறகு அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கிராம சபை தேர்தலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நிறைய போராட்டங்கள் முன்னெடுப்புகள் நடந்தது. அதில் நிறைய சிக்கல்கள் நடந்தது. சாதியவாதிகள் எல்லா நடவடிக்கை எடுக்கும்போது சாதியவாதிகள் முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதையெல்லாம் மீறி தமிழர்கள் அதை எல்லாத்தையும் முறியடித்து வென்றது தான் இந்த ஈழத்து சமூக நீதி வரலாற்றின் கதை. அப்போ அந்த வரலாறை வந்து நாங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ இந்த கிராம சபை தேர்தல்களில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நிற்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அவர்கள் அது வந்து 1940s ஸ்டார்டிங் பகுதியில் இதுகள் நடந்தது. அப்போ வடமராட்சி கட்டைவெளி கிராம சபையில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களைச் சேர்ந்த கே முருகேசு ஐயா அவர்கள், அதுக்கு பிற வலிமேற்கு சங்கான கிராம சபையில் பொன்னர் ஐயா அவர்கள், அப்புறம் தென்மராட்சி பழை கிராம சபையில் வந்து செல்லையா அவர்கள் எல்லாருமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். இது ஒரு முக்கிய ஒரு முன்னெடுப்பாக நடக்கிறது. மெல்ல மெல்ல அரசியல் அதிகாரத்துக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடங்களுக்கு எடுக்க வேண்டும் என்ற அந்த விஷயங்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறத காணக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த 1940s நாங்கள் என்டர் பண்ணக்கூடிய ஒரு காலப்பகுதிக்குள்ளே வர்றோம். இதுக்குள்ள நடந்த முன்னேற்றங்களை திருப்பி ஒரு அறிக்கை பண்ணணுமெண்டா, சம ஆசன சமபோசன சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது தீண்டாமைக்கு எதிரான முக்கிய சட்டமாக இருந்தது. பிற மரவரி முறை அமுலாக்கம் என்பது ட்ரீ டேக்ஸ் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியாக உயர்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக இருந்தது. அதற்கு பிறகு சர்வசன வாக்குரிமை, இந்த பொன்னம்பலம் குமாரசுவாமி ஃபேமிலி என்று சொன்னாங்கள் தானே, அந்த ஃபேமிலி வந்து வெள்ளாளர்கள் மட்டும்தான் வாக்குரிமையோடு இருக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் நிறைய சாதியவாத வேலை திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தவன். அந்த டைம் ஜோயல் போல் ஐயா போன்றவர்கள் டொனமோர் கமிஷன் இதுகளெல்லாம் போய் அவர் அதுக்கு எதிராக போராடி சர்வசன வாக்குரிமை எல்லாத்தையும் பெற்று கொடுத்த வரலாறு என்றொரு வரலாறும் இருக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயமான வோட்டிங் ரைட்ஸ் ஃபார் தி ஒப்ரெஸ்ட் காஸ்ட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எல்லாருக்குமான வோட்டிங் ரைட்ஸை வென்றெடுத்துறதுனா அவருக்கு ஒன்று அந்த போராட்டத்துக்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. ஸோ இதெல்லாமே முக்கியமாக இருந்தது. இது வந்து நாங்கள் சொல்கிறது 1910 to 1940s உட்பட்ட காலப்பகுதியில் நடந்த முக்கியமான முன்னெடுப்புகள் த்ரூ ஜஃப்னா யூத் காங்கிரஸ் மற்ற இணைய அமைப்புகள் ஊடாக. அப்போ நீங்கள் இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அமைப்புகள் என்றால் யாழ் இளைஞர் காங்கிரஸ், அதுக்கு பிறகு வட இலங்கை கல்லிறக்கும் தொழிலாளர் சங்கம், அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாண்டா ஜோல் போல் ஐயா போன்றவர்களோட தலைமையில் நடந்த ஒடுக்கப்படும் தமிழ் ஊழியர்கள் சங்கம், இவை எல்லாமே வந்து 1910 to 1940s இவையில் எடுத்த இந்த ஆக்டிவிட்டீஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டீஸாக இருந்தது என்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பிறகு 1944 வில்லூன்றி சுடலை என்ற ஒரு இடத்துல சுடலை, அது ஒரு சிமெட்ரியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சேர்ந்த ஒரு மூதாட்டி ஒரு அம்மா இறந்து போன போது அந்த சுடலைக்கில் வந்து ஆதிக்க சாதியினர் மட்டும்தான் இறுதி காரியம் செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது. அப்போ அதை முறியடிக்கும் விதமாக அந்த சுடலையில் அந்த அம்மாண்ட இறுதி காரியத்தை செய்தவ ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்போது ஆதிக்க சாதியினர் என்ன செய்கிறீனமெண்டா, அங்கிருந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்த முதலி சின்ன தம்பி என்ற ஒரு ஐயாவை சுட்டு தள்ளுறீனம். சுட்டு தள்ளிட்டு அந்த கொலை வழக்கில் வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்த லோயர்ஸ் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, விக்டிம்ஸுக்கு ஆதரவாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது என்று ஒரு அன்ரிட்டன் ரூல் ஒன்று அங்கே இருந்தது. அந்த நேரத்தில் அதை எதிர்த்து சி தர்மலிங்கம் ஐயா, வி சிற்றம்பலம் ஐயா ஆகியோர் வந்து, அவர்களும் அந்த டொமினன்ட் காஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தவ, அவேல் தே வென்ட் அகேன்ஸ் த பியர்ஸ் த காஸ்டிஸ்ட் சொசைட்டி அண்ட் தே அந்த விக்டிம்ஸுன்ற பக்கம் நின்று அவையில் அந்த கேஸ் எடுத்து நடத்தினதும் ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தது. அது வந்து அந்த ஆதிக்க சாதியினர் என்ற அந்த ஆட்டிடியூட்ஸும் மாறிக்கொண்டிருந்தது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் என்றதற்கான ஒரு முக்கிய சான்றாக அது இருந்தது. அதுக்கு பிறகு 1940s நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ் இயங்க ஆரம்பித்தது. அதில் முக்கியமாக சன்மார்க்க ஐக்கிய வாலிபர் சங்கம், நல்லுரிமை ஊழியர் சங்கம், சமூக ஒற்றுமை வாலிபர் சங்கம், வட இலங்கை தொழிலாளர் சங்கம், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், வடமாராட்சி சமூக சேவா சங்கம், ஒடுக்கப்படும் தமிழர் ஊழியர் சங்கம், அளவெட்டி சமூக சீர்திருத்த மகாசபை, தெல்லிப்பளை வாலிபர் ஐக்கிய சங்கம் போன்ற சங்கங்கள் நீங்கள் 1940s வைப்ரண்ட்டாக சாதி ஒழிப்பு சார்ந்த விஷயங்களை தீவிரமாக முன்னெடுத்து பேசக்கூடியவர்களாக உருமாறியதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த இயக்கங்கள் எல்லாம் வைப்ரண்ட்டாக இருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ 1910 to 1940s நடந்த முன்னேற்றங்கள் இவை தான். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி பெரிய அளவில் இங்கும் பேசப்படாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குது தமிழர்களுக்கு. ஏன்னா ஈழத்தின்னா இந்த சமூக நீதி வரலாறு என்பது ஒரு பெரிய வரலாறு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வந்து இப்போ அடிமை குடிமை 1840s இருந்து 1940s அந்த ஒரு 100 years ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு சொல்கிறேன். 1840s அடிமை குடிமை அபாலிஷ்மெண்ட்டில் இருந்து 1940s வரையிலான ஒரு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான மைல் ஸ்டோன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருந்தானே. இந்த 100 years பொன்னம்பலம் குமாரசுவாமி ஃபேமிலி, ஆறுமுக நாவலர் என்ற இரண்டு பேர், இரண்டு தரப்பு உண்டு. ஆறுமுக நாவலர், பொன்னம்பலம் குமாரசுவாமி குடும்பம், இவர்களை விட்டு வெளியில் இருந்த ஜோயல் போல் ஐயா, தம்பையா ஐயா, ஹேண்டி பேரின்ப நாயகம் ஐயா போன்ற எண்ணற்ற ஒரு 30-40 இயக்கங்கள் அந்த 100 வருடங்களுக்குள்ள சாதி ஒழிப்பு பேசி இருக்கிறது, மக்களை ஒருங்கிணைச்சிருக்கிறது, நிறைய போராட்டங்கள் நடத்தி இருக்கிறது, நிறைய சட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறது, ஒடுக்கப்படும் மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதில் முக்கியமான பணிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஜோல் போல் ஐயா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆறுமுக நாவலர் தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஜோல் போல் ஐயாவை யாருக்கும் தெரியலை. இப்போ எல்லாருக்கும் பொன்னம்பலம் குமாரசுவாமி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ராமநாதன், அருணாச்சலம் இவர் அவர் ரெண்டே எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் யாருக்கும் ஹேண்டி பேரின்ப நாயகம் ஐயாவை அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கான்றது இல்லை. ஸோ ஒடுக்கப்படும் மக்கள் கூட்டம் என்று சொல்லப்படுகிற மக்கள் கூட்டம்ண்டா அது தமிழர்கள் தான் ஐயா, நாங்கள் தான், அதுவும் எங்களோட வரலாறு தான். ஆண்டி பேரின்ப நாயகம் ஐயா வந்து ஒரு ஆதிக்க சாதி சமூக பின்னணியில் இருந்து வந்தவர். அதே நேரம் ஜோயல் போல் ஐயா ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருந்து வந்தவர். அவர்களோட பின்னணி என்னவாக இருந்தாலும் அவர்கள் வந்து சாதி ஒழிப்பை இணைந்து செயல்பட்டார்கள். அவர்கள் அங்கு தமிழர்களோட அடையாளமாக நின்றவன், தமிழர்களோட அடையாளமாக நின்றவன். அவையிட வரலாறு ஏன் இருட்டடிப்பு செய்யப்பட்டது? ஏன் ஆறுமுக நாவலர், பொன்னம்பலம் குமாரசுவாமின்ற வரலாறுகள் மட்டும்தான், அந்த குடும்பத்தின வரலாறுகள் மட்டும்தான் சொல்லப்படுகிறது? அதையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஈழத்தின் சமூக நீதி வரலாறு பேசப்படாமல் போனது எதனால் என்பதை பற்றியும் நாங்கள் நிறைய கதைக்க வேண்டியிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு 1940s வரைக்கும் தான் சொல்லணும். திஸ் இஸ் த டல் பீரியட்ன்னு சொல்லலாம். இது ஸ்டார்டிங் தான். த மோஸ்ட் வைப்ரண்ட் பீரியட் இனித்தான் வரப்போகுது. 1940s till date நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இலங்கை தமிழரசு கட்சி, மற்றது இனக்கலவரங்கள், இதுகள் அதுகள் என்று சொல்லி, அதுக்கப்புறம் விடுதலை புலியர் இயக்கம் தோற்றம், இதன் பின்னர் தான் தீவிரமாக சீரியஸாக காஸ்ட் அபாலிஷ்மெண்ட் முன்னெடுக்கப்படுகிறது. அது பகுதி 2 நாங்கள் பேசுவோம். பட் அன்டில் நவ் இந்த 100 years மட்டும்தான் நான் உங்களுக்கு இப்போ கவர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய இடங்கள், நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கக்கூடும். பட் இந்த ஒவ்வொரு 100 years வந்து இஃப் யூ சி 1844 to 1944 நிறைய ஆதிக்க சாதியினர் அந்த ஆதிக்க சாதியவாத வன்முறைகள் இதுகள் அதுகள் எல்லாம் செய்து வந்தோம். ஆனால் அதை எங்களோட சமூகம் ரெசிஸ்ட் பண்ணினது, எதிர்த்து போராடியது, அந்த வரலாறு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அந்த வரலாறு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தானே? அதை விட்டுட்டு கடந்துட்டு போயிட முடியாது அல்லவா? ஸோ அதைத்தான் நாங்கள் இதில் கவர் பண்ணினேன். இனி நெக்ஸ்ட் பகுதியில் 1944 till now சமூக நீதி வரலாறுல என்ன மாதிரி இந்த சாதி ஒழிப்பு சார்ந்து ஈழத்தில் எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகளை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இதுவரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா 1844 to 1944 சொன்ன பகுதியில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய் தமிழ்நாட்டை விடவும் தீவிரமாக பல இடங்களில் ஈழத்தில் சாதி ஒழிப்பு போராட்டங்கள் நடந்திருக்குது என்பதையும் இங்கே நாங்கள் அண்டர்லைன் பண்ணணும். அட் த சேம் டைம் தாய் தமிழ்நாட்டை விடவும் அதிகப்படியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் லீட் பண்ணின மூமெண்ட்ஸ் ஈழத்தில் அதிகம் சாதி ஒழிப்பு சார்ந்து என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸ்மால் கரெக்ஷன், தாய் தமிழ்நாட்டிலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைமை தாங்கி லீட் பண்ணின நிறைய இயக்கங்கள் போராட்டங்கள் இருக்கிறது. பட் தென் அவையெல்லாம் திராவிட இயக்கத்தால் அப்ரோப்ரியேட் செய்யப்பட்டிருக்கிறது, இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. திராவிட இயக்கம் என்பது இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களால் இயக்கப்பட்ட ஒரு இயக்கமாகத்தான் நாங்கள் இங்கே கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் அதில் ஒடுக்கப்பட்ட மக்கள் லீடர்ஷிப் வெரி வெரி மினிமலாக தான் இருந்தது. பட் ஈழத்தில் அப்படி இல்லை, வெரி டீசென்ட்ரலைஸ்டாக இருந்தது. யாழ் இளைஞர் காங்கிரஸ் வந்து தான் அதில் ஒரு பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது. நெவர்தலஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தின் எண்ணற்ற இயக்கங்களோடு இணைந்து அவர்கள் செயல்பட்டார்கள், நிறைய இயக்கங்கள் கட்டினார்கள், அதில் வெற்றியும் பெற்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இனி அடுத்த பகுதியில் 1944 till now இருந்த மிக சுவாரஸ்யமான ஈழத்தின் சமூக நீதி பக்கங்களை புரட்டி பார்ப்போம். அது வரைக்கும் வி வில் டாக் ஆஃப்டர் தட். அதுக்கு பிறகு நிறைய இனித்தான் இன்ட்ரெஸ்டிங் பிட்ஸ் இருக்கும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டிஸ்கசிங் தட் வித் யூ அஸ் வெல். உங்கள்கிட்ட எதுவும் கேள்விகள் இல்லைன்னா எனி ஒப்பீனியன் இருந்தால் யூ கேன் post it in the I'll leave a space in the ask question section. Set meendum meendum innoru nigalvula sandhippom. Nandri vanakkam.